தமிழீழ விடுதலை புலிகளின் சமராய பிரிவு பொறுப்பாளர் ஜோசே ஜூஹி அவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை தருகின்றோம்.
அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று பொதுவாக எழுந்துள்ள பல கேள்விகளுக்கு தர்க்க ரீதியாக சில பதில்களை தரும் வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு உரையாடுகிறேன். முதலாவதாக, காசாவிலே இடம்பெற்ற அழிவிலும் பார்க்க மிகப்பெரிய அழிவு தமிழகத்திலே நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். இங்கு நாளாந்தம் மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இன்று 3000ஐயும் தாண்டி இருக்கக்கூடும். ஆனாலும் உலகம் இது குறித்து பெருமளவுக்கு மௌனமே சாதிக்கின்றது. நாங்கள் 2 ஆண்டுகளாக இந்த சிங்கள ஏகாதிபத்தியத்தோடு அல்லது சிங்கள இனவாத அரசோடு நாங்கள் போராடி வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இந்த போராட்டம் கைவிட முடியாத ஒன்றாகும். ஒரு நாளைக்கு சிங்கள அரசு 1000க்கு மேற்பட்ட எரிகணைகளை சுட்டு தள்ளுகிறது. ஒரு காலகட்டத்திலே வடபோர்முனையிலே ஒரு மாதத்தில் அவர்கள் சுட்ட எரிகணைகள் 30,000 50,000 வரை சென்றிருக்கின்றது. இன்று குறிப்பாக இந்த புதுக்குடியிருப்பு பகுதியிலே நாளொன்றுக்கு 1000க்கு மேற்பட்ட எரிகணைகளை சிங்கள அரசு சுடுகின்றது. அதன் மூலம் மக்களை கொல்கின்றது, அழிக்கின்றது. அயல் நாடான இந்தியா, உலகம் கண்துடைப்புக்காக சில கவலைகளை தெரிவிக்கின்றனவே தவிர ஆக்கப்பூர்வமாக இதுவரை நடவடிக்கைகளை எதுவுமே எடுக்கவில்லை. மத்திய தென்னாசிய பிரிவுக்கான செயலரான ரிச்சர்ட் பவுச்சர் அமெரிக்காவின் இங்கே இருக்கின்ற மக்களை அகற்றிய பின்புதான் இங்கே போர் நிறுத்தம் என்பது பற்றி எல்லாம் பேசுகின்றார். எங்களை பொறுத்தவரை சில கேள்விகள் இருக்கின்றன. மக்களை சுதந்திரமாக நடமாட விடுங்கள் என்று அவர்கள் பேசுகின்றார்கள். சுதந்திரம் என்பது என்ன? எங்கள் மண்ணை விட்டு இன்னொரு பகுதிக்கு செல்வதா? அங்கு என்ன சுதந்திரம் இருக்கின்றது என்ற கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்வதில்லை. அங்கே தடுப்பு முகாம்கள் இருக்கின்றன, வதை முகாம்கள் இருக்கின்றன என்பதற்கு அப்பாற்பட்டு அவை சுதந்திரமான பகுதியா? அங்கிருந்து மக்கள் தாம் விரும்பிய பகுதிக்கு செல்ல முடியுமா என்ற கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்வதில்லை. இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இங்கு இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட 300,000 மேற்பட்ட மக்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற இவர்கள் இங்கிருக்கின்ற மக்கள் தாங்கள் வெளியே செல்ல விரும்புகிறார்களா இல்லையா என்பதை கேட்கவில்லை. அப்படி கேட்கின்ற போது இங்கிருந்து போக மாட்டேன் என்று சொல்லுகின்ற மக்களை என்ன செய்யப் போகிறார்கள்? சிங்கள அரசு அழிப்பதற்கு விட்டுவிடப் போகிறார்களா என்ற கேள்விக்கும் பதிலில்லை. பொதுவாக உணவை மறைத்து படுகொலை செய்து மக்களை ஏதோ ஒரு வகையிலே போராட்டத்துக்கு எதிராக திருப்புகின்ற ஒரு நடவடிக்கையில் இறங்கி அதற்கூடாக இந்த மக்களை தங்கள் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்றுதான் சிங்கள அரசும் அவற்றோடு கூட நிற்கின்ற அரசுகளும் நினைக்கின்றன. ஆனால் மக்களை பொறுத்தவரை, பெரும்பாலான மக்களை பொறுத்தவரை இந்த அழிவுக்குள்ளும் இந்த மண்ணோடுதான் வாழ விரும்புகிறார்கள் என்பதை அவர்களை கேட்டு பார்த்தால் தெரியும். இதே அரசுகள் இந்த மக்களை, நீங்கள் சிங்கள அரசோடு வாழ விரும்புகிறீர்களா அல்லது ஒரு தனியான ஒரு நாட்டில் வாழ விரும்புகிறீர்களா என்று ஏன் கேட்க தயங்குகின்றன? அந்த கேள்விக்கு பதில் அவர்களுக்கு சார்பாக இருக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். இன்னொரு விடயத்தையும் பார்ப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தாயகத்தை இழந்ததாக கூறப்படுகின்ற யூதர்கள் தங்கள் தாயகத்துக்கு திரும்பிச் சென்ற வரலாற்றை பெருமையாக உலகம் பேசுகின்றது. அந்த யூதர்களைப் போல அல்ல, அதற்கும் தொன்மையான இனமாக வாழுகின்ற தமிழர்கள், ஒரு தொன்மையான மொழியை பேசுகின்ற தமிழர்கள் ஏன் தங்கள் தொன்மையான தாய்மண்ணை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கேள்விக்கு இந்த உலகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். 2000 ஆண்டுகள் தாயகத்தை இழந்த யூதர்கள் தாயகத்தை நோக்கி சென்ற பயணம் பெருமைக்குரியதாக இருந்தால், ஏன் நாங்கள் அதற்கு முற்பட்ட காலத்திலிருந்து வாழுகின்ற நாங்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இது மீண்டும் ஒரு கேள்வியைத்தான் இங்கே கேட்கிறேன். சுதந்திரம் என்பது என்ன? இன்றும் எமது மக்களை கேட்டால் வடதமிழத்திலே பனபோதிகளுக்கும் தென் தமிழத்திலே பனுபோதிகளுக்கும் தங்கள் தாய மண்ணுக்கு சுதந்திரமாக செல்லவே விரும்புவார்கள். அந்த பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயம் என்று 20 ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோல மக்களை சம்பூரிலிருந்து கலைத்துவிட்டு அங்கே அனல்மின் நிலையம் கட்டுகின்ற ஒன்றை பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். அந்த மக்களை சுதந்திரமாக எங்கே போக விரும்புகிறீர்கள் என்றால் சம்பூருக்குத்தான் போக விரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள். மக்கள் இயல்பாக இருக்கின்ற போது ஒரு திட்டத்தை தீட்டாமல் மக்களை பொருளை கலைத்துவிட்டு அந்த மக்களை அங்கே செல்ல விடாமல் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். எது சுதந்திரம் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. எங்களை பொறுத்தவரை எங்கள் மக்களை எங்கிருக்க விரும்புகிறீர்கள் என்று கேளுங்கள். அவர்கள் சிங்கள தேசத்தோடு இருக்க விரும்புகிறார்களா என்று கேளுங்கள். அந்த கேள்விகளுக்கான பதில்களை பெற்ற பின்பு அதன்படியே இந்த உலகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பமாகும். செய்தி ஊடகங்கள் கூட, குறிப்பாக BBC போன்ற செய்தி ஊடகங்கள் கூட கேள்விகளுக்குள்ளே அந்த ஒரு குரூரமான தன்மையை வலுப்படுத்துவதை பார்க்கிறோம். தடுக்கப்பட்டுள்ள மக்கள், சிக்கியுள்ள மக்கள் என்று அவர்கள் கேள்வியை போடுகின்றனர். ஆர் அவர்களை தடுத்தார்கள், எந்த வகையிலே அவர்கள் அதுக்குள்ளே சிக்கினார்கள் என்பதை அவர்கள் பார்ப்பதில்லை. இந்த ரிச்சர்ட் பவுச்சருடன் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். அதாவது அமெரிக்கா பயங்கரவாதம் குறித்து எங்கள் பிரச்சனையை இணைத்துக் கொண்டு அந்த கேள்வி வருகிறது. பயங்கரவாதம் என்ற ஒரு கோட்பாடு குறித்து கொள்கை அளவில் மாறிவிட்டது, அதுக்கு அவர் மறுமொழி சொல்கிறார். இல்லை இல்லை, நாங்கள் அதில் நெருக்கமாகத்தான் இருக்கிறோம் என்று. இங்கே கேள்வியிலே ஒரு மாறுபாடு தேவைப்படுகிறது. அமெரிக்கா எல்லாவற்றையும் பயங்கரவாதம் என்று பொதுமைப்படுத்திய ஒரு நிலையில் இருந்து இன்றி மாறி நிற்கின்றது. அந்த மாற்றம் நடந்திருக்கிறதா என்ற வகையில் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தால் தலிபான்களோடு பேச வேண்டும் என்று அமெரிக்கா நிற்கின்றது. குவாந்தமா பேயிலே சிறையில் அடைத்தவர்களை அதை வெளியிலே விட வேண்டும், அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி அடக்க வேண்டும் என நினைக்கின்றது. அவர்கள் செய்த சில பிழைகள் காரணமாக உலக நாடுகள் மற்றவர்கள் அவர்களை முன் வழிகாட்டிகளாக கொண்டு மிகப்பெரிய அளவிலே இங்கே அழிவுகளை ஏற்படுத்தினார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இன்று அங்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கு, அதை இவர்கள் கேட்பதில்லை. இவர்கள் ஸ்ரீதரன் போன்ற யாழ் பல்கலைக்கழக மனித உரிமைகள் என்று சொல்லிக்கொன்று பேசுகின்றவர்களோடு அவர்கள் பேட்டி காண்கிறார். இந்த ஸ்ரீதரன் என்பவர் கூட ELL வாய்ப்பிலே இருந்து சுடுகலனை வைத்திருந்து பல்கலைக்கழகத்துக்குள்ளே சுடுகலனை வைத்திருந்து அதுகள் எங்களாலே கண்டுபிடிக்கப்பட்ட நிலையிலே தப்பியோடிய ஒரு மனிதன் தான் அவர். இன்று எங்களுக்கு எதிராக ஆயுதத்துக்கு எதிராக ஆயுத போராட்டத்துக்கு எதிராக பேசுகின்ற ஒரு தன்மையை பார்க்கிறோம். ஆரை எப்போது எந்த நேரத்தில் நேர்காணுகின்ற போது அதில் அடிப்படையிலே அவர்களுக்கு நேர்மையான உணர்வு இருக்கின்றதா என்ற அந்த கேள்வி அவர்களிடம் இருக்க வேண்டும். இந்த ஸ்ரீதரன் போன்றவர்களிடமும் இந்த BBC செய்தி ஊடகங்கள் செல்வியாகின்ற போது அது தமிழர்களுக்கு எங்கள் போராட்டத்துக்கு எதிரான அந்த பதில்கள் வருகின்ற போது உண்மையிலே அவர்கள் அந்த செவிக்கு உரியவர்கள் தானா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இங்கே நான் 2 விடயங்களை சுட்டிக்காட்டு. மீண்டும் மீண்டும் தமிழர்களை தடுக்கப்பட்டவர்கள், சிக்கிக் கொண்டவர்கள் என்று பேசுவது, பயங்கரவாதம் என்ற சொல்லுக்குள்ளே எங்களை அடைப்பதும், இப்படியான ஒரு பொதுவான தன்மையை பார்க்கிறோம். நாங்கள் சின்னல்ல ஒரு கதை படிப்பதுண்டு. ஒரு பெரிய சிங்கம் எல்லாரையும் வேட்டையாடிய போது மிருகங்கள் எல்லாம் ஒன்று கூடி தாங்கள் ஒருவரை ஒருவாக அனுப்புவதும் சொல்லி எந்த ஒரு முயல் ஒன்று சிங்கத்தை கிணத்திலே காட்டி அந்த சிங்கத்தை அழித்ததாகவும் ஒரு கதை படிப்பதுண்டு. அது முயல்கள் மிருகங்கள் திட்டமிட்டனவா இல்லையா என்பதில் இங்கே பிரச்சினை. ஆனால் அது ஒரு தந்திர கதைக்காக பேசுகின்றார். ஆனால் இங்கே என்ன நடக்கின்ற என்று சொன்னால் உலக நாடுகள் எல்லாமே இந்த சிங்கம் பெரும் அழிவுகளை ஏற்படுத்துகின்ற சிங்கம், பெரும் கொலைகளை செய்கின்ற சிங்கத்துக்கு ஒட்டு மொத்தமாகவே நீங்கள் போய் அங்கே இருங்கள், அது விரும்பிய நேரம் பிடிச்சு பிடிச்சு தின்னட்டும் என்று ஒரு வழிவகையை செய்வதை பார்க்கிறோம். அந்த கதையை பார்ப்பதற்கும் இந்த கதைக்கும் இடையிலே ஒரே ஒரு வேறுபாடு உண்டு. அங்கே அந்த மிருகங்கள் தப்பதற்கு தந்திரத்தை வகித்தன, இங்கே எந்த தந்திரமும் வகிக்க முடியாது, கூண்டோடு எல்லாரையும் கைலாயம் அனுப்ப வேண்டும் என்பதுதான் இந்த நாடுகள் திட்டமாகும். இன்னொரு விடயத்தையும் இங்கே பேச வேண்டும். ஐநாவினுடைய ஒரு உறுப்பினர் இந்த படுகொலை சம்பந்தமாக பேசுகின்ற போது அது மூலோபாயம், தந்திரம் என்ற சொற்பதங்களை பயன்படுத்தியதை பார்க்கிறோம். அதாவது படுகொலைக்குள்ளும் மூலோபாயம், தந்திரம் என்ற பதங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இலங்கை பிரச்சினை என்பது மூலோபாயம், தந்திரம் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கின்றது, அதற்குள்ளே இந்த கொலைகள் நடக்கின்றனதான், ஆனால் அது ஓரளவுக்கு மேல் இல்லாத வகையிலே அது சரியானதுதான் என்பது போன்ற ஒரு நியாயத்தை பேசுகின்றார்கள். அதாவது மனிதர்களை படுகொலை செய்வது, இனப்படுகொலை செய்வதற்குள்ளும் மூலோபாயம், தந்திரம் என்ற வகையிலே ஐநா பேசுவதை பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரை ஒன்று தெரியும், உலகம் ஒரு புதிய கோட்பாட்டை இந்த மண்ணிலே தமிழர்கள் மீதுதான் சோதித்து பார்க்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். 2 போரிடும் இதழுக்குள்ளே போராடுகின்ற ஒரு கரந்தடிப்படை வலுவிளக்கச் செய்து ஏதோ ஒரு தீர்வை திணித்து அதன் மூலம் தங்கள் நலன்களை காக்கலாம் என்ற ஒரு புதிய கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒரு கோட்பாடு இங்கே வைக்கப்படுகின்றது. அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே இதோ புலிகள் முடிந்து விட்டார்கள் என்ற கணக்கின் அடிப்படையிலே இந்த பேச்சுக்கள் எல்லாம் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே உணவின்றி மருந்தின்றி மக்கள் அழிவதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களை பற்றி பேசுகின்றார்கள். இந்த சிறுவர்கள் இன்று எவ்வளவு காலம் பாடசாலை செல்லவில்லை, எவ்வளவு சிறுவர்கள் அழிந்து விட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். இந்த ஸ்ரீலங்கா துடுப்படுத்தாட்ட வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திய போது அவர்களுக்கு உளரீதியான பாதிப்புகள், அது நீண்ட காலம் நீடிக்கும் என்றெல்லாம் பிபிசி போன்ற செய்தி ஊடகங்களும் உலக ஊடகங்களும் முக்கியத்துவம் தந்து செய்கின்ற ஸ்ரீலங்கா அந்த 6 துடுப்படுத்த வீரர்கள் தாக்கப்பட்ட அதே நாட்டில்தான் அதே நாளிலே 100 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள், அதிலும் குழந்தைகள் 20 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவார் யாருமே கிடையாது. இது ஒரு சுகமான காலம்தான். இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரை இந்த உலக சூழல்களிலே காலம் மாறி வருகின்றது. இதன்போதுதான் எங்கள் மக்கள் கிட்டத்தட்ட 8 மக்கள் இந்த குரலுக்கு உலகம் மதிப்பு தரவில்லை, இந்த குரலின் பின்னாலே இருக்கின்ற உணர்வுகளுக்கு உலகம் மதிப்பு தரவில்லை என்பதற்காக நாங்கள் கலங்கிவிடக்கூடாது. தீக்குளித்தல் அது சரியான முறையா என்பதொரு கேள்வி இருக்கின்றது. வேறு வகைகளிலே வித்தியாசமான முறைகளிலே போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இன்று புலம்பெயர் வாழ் நாடுகளிலே வாழ்கின்ற இளைஞர்கள் விதம் விதமான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். விளம்பரங்களுக்கு ஊடாக, மக்களின் உணர்வுகளுக்கு ஊடாக, மக்களுக்கு உண்மையை சொல்வதன் ஊடாக அந்த நாட்டினுடைய அரசினுடைய அந்த போக்கை மாற்றுவதற்கு முயல வேண்டும். வியட்நாமிலும் இப்படித்தான் நடந்தது. காலம் செல்லும், அந்த காலம் செல்ல செல்லத்தான் மாற்றங்கள் வரும். அதற்காக தயங்காது நாங்கள் தொடர்ச்சியாக முன்னேற வேண்டும். எங்களை பொறுத்தவரை ஒன்று தெரியும், எங்களோடு உண்டு உறவாடி சொந்தம் கொண்டாடிய எரிக் சோலையும் ரசூசி அக்காசி இன்று குழந்தைகள் பக்கத்திலே நின்று தமிழர்கள் கொன்று குவிக்கப்படுவதை நியாயப்படுத்துகிறார்கள் என்று இந்த புலிகள் அழிவார்கள் என்று தங்கள் நலன் பேணலாம் என்று பார்த்து கொண்டு நன்று நன்று என்று சிங்கள தேசத்தை பாராட்டவும் செய்கின்றார்கள். அவர்கள் நினைப்பது போல வென்று சிங்களம் வாகை சூடாது. நாங்கள் ஏதோ ஒரு காலத்திலே எப்போதும் செய்தது போல இந்த போராட்டத்தின் செல்வழியை மாற்றுவோம். எங்கள் மக்களின் சுதந்திரத்துக்கான அந்த விடுதலைக்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் எங்கள் இலக்கை அடைவோம். அந்த வேளையிலே ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்வோம், மீண்டும் மீண்டும் சொல்வோம். இன்று 8 தமிழ் மக்கள் பேசுகின்ற போதும் அந்த குரல் எடுபடாமைக்கு ஒரு காரணம் எமக்கொன்று ஒரு நாடு இன்மைதான். எங்களுக்கு ஒரு நாடு இருந்திருக்குமாக இருந்தால் நாங்கள் உறுதியாக எங்கள் இனத்தை காப்பாற்றியிருக்க முடியும். இந்த நாடற்றவர்களாக நாடிருந்தும் நாடற்றவர்களாக இருக்கின்ற தமிழர்கள் எல்லோரும் இனியும் தயங்கி நிற்காது, மற்றவர்கள் பேச்சிற்கு மயங்கி நிற்காது. சிதம்பரம் போன்றவர்கள் பேசுகின்ற பேச்சுகளுக்கு அதில் உள்ள நியாயங்களை சரியென்று ஏற்றுக்கொள்ளாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் தான் ஏறி மிதித்தோம் என்று. நாங்கள் இந்திய ஒப்பந்தத்தை ஏறி மிதிக்கவில்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தம் அவர்களாலே செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை செய்த பின்பு இங்கு வந்த அவர்கள், நாங்கள் ஆயுதங்களை கையளித்த பிறகு புரேந்தியமான் போன்றவர்களை சிங்கள அரசு கைது செய்த போது அவர்களை காக்க முனியவில்லை. ஆனால் அதே இந்திய அரசு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை காக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு எங்கள் மீது போர் தொடுத்தது, 6000 மக்களை கொன்று குவித்தது என்பதை அவர் மறந்துவிட்டார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே சிங்கள அரசாங்கம் அதிகாரங்களை பரவலாக்குவதும் அது வடகிழக்கை அது கௌரவமாக இணைக்கப்பட்ட ஒன்று என்று ராஜீவ்காந்தியால் சொல்லப்பட்ட ஒன்று அதை உறுதியாக பேணியிருக்க வேண்டியதும் இந்திய அரசின் கடப்பாடு. அதற்கும் புலிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. புலிகள் அதை கேறி காலால் போட்டு மிதித்தார்கள் என்று சொல்வதை, அது நியாயமாக சொல்வதை பலர் ஏற்றுக்கொண்டு அதையே பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், இந்த போலி வார்த்தைகளிலே ஏமாறாதீர்கள், மயங்காதீர்கள். எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய அழிவுக்குள்ளும் மிகப்பெரிய பேரழிவுக்குள்ளும் நின்று கொண்டு போராடுகிறோம், உறுதியாக போராடுகிறோம். இந்த போராட்டத்திலே நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்பதை நாங்கள் எடுத்து காட்டுவோம். எங்கள் பின்னாலே உலகத் தமிழினமே ஒன்றுபட்டு நில்லுங்கள். உங்கள் பின்னாலே உலகத்தில் இருக்கின்ற மனச்சாட்சி உள்ள மக்களோடு பேசுங்கள். நிச்சயமாக எங்களுக்கென்று ஒரு நாட்டை நாங்கள் விரைவில் அமைப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். புலிகளின் தாகம், தமிழீழ தாயகம்.
தமிழீழ விடுதலை பிரிவுகளின் சமராய்வு பிரிவு பொறுப்பாளர் ஜோசே ஜோகி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். நாளை இணையும் வரை விடைபெறுபவர் மலையமான்.